السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین، والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. وقد قال اللہ تعالیٰ فی القرآن القدیم الفرقان المجید، ان الذین آمنوا والذین ہاجروا وجاہدوا فی سبیل اللہ اولئک یرجون رحمۃ اللہ واللہ غفور رحیم. ربی اشرح لی صدری ویسر لی امری وحلل عقدۃ من لسانی یفقہوا قولی. سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم. وما توفیقی الا باللہ علیہ توکلت والیہ انیب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நண்படுவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்க மாதமான ஹிஜ்ரி ஆண்டின் 1437 வருடத்தினுடைய ஆரம்ப நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 1ஆம் நாள் அநேகமாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 14ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து துவங்க இருக்கிறது. இஸ்லாமிய புத்தாண்டு மலர் இருக்குகின்ற இந்த நேரத்திலே இந்த ஆண்டினுடைய ஹிஜ்ரி என்கின்ற பெயரின் அதற்குள் அமைந்திருக்குகின்ற விளக்கங்களையும் விவரங்களையும் நாம் தெரிந்திருக்க வேண்டியது முஸ்லிம்களின் கடமையாகும். அல்லாஹு தஆலா எந்த ஆண்டுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இஸ்லாமிய ஆண்டுக்கு வழங்கியிருக்கிறான். அதனுடைய இறுதி மாதமாக இருக்கிற துல்ஹஜ் மாதமும் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். ஆண்டினுடைய துவக்க மாதமான முஹர்ரம் மாதமும் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த ஆண்டிற்கு, இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் இப்படி ஒரு பெயர் வைக்கப்படவில்லை. பொதுவாக அந்த காலத்து அரபுகளுக்கு மத்தியில் ஆண்டினுடைய பெயர் என்று ஒரு பெயர் பராமரிக்கப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை. அதற்குரிய தேவைகளும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. இப்போது நமது காலத்திலே உள்ளது போன்று பிறந்த தேதியும் மறைந்த தேதியும் அவசியம் பதியப்பட வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிற காரணத்தினால் இத்தனாம் ஆண்டு, இத்தனாவது வருஷம் என்றெல்லாம் பதியப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதுக்கு பாதுகாப்பதற்குரிய ஆவணங்களும் இருக்கின்றன. பல நூறு ஆண்டுகளாக பாதுகாக்கப்படுகிற பாதுகாப்பு அமைப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் முற்காலத்து மக்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு வழமை அவர்களுக்கு தேவையில்லாமல் இருந்தது. எனவே ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்வுகளை அமைத்து அதன் பெயரால் ஆண்டு கணக்கை அவர்கள் கணக்கிட்டு வந்திருக்கிறார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அபரஹா என்கின்ற அந்த அரசன் காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி யானை படையை திரட்டி கொண்டு வந்தபோது அதன் தோல்வியுற்று நாசமடைந்ததை நினைவாக வைத்து யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று அவர்கள் அதன் நினைவாக பெயர் வைத்து வழக்கத்திலே இருந்து வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி போதித்த அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை மையமாக வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இத்தனாம் ஆண்டு நபித்துவம் கிடைத்த ஆண்டு என்றெல்லாம் கணக்கிட்டு வந்திருப்பது வழக்கத்திலே இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவிலே விரிவடைந்து உலகத்தினுடைய நான்கு பகுதிகளில் ஒன்றை தனக்குள் அடக்கிக் கொண்டு மிகப்பெரிய நிர்வாகமாக இங்கே நிர்வகித்து வருகின்ற காலகட்டத்தில், ஹலீஃபாவிடத்திலிருந்து மற்ற ஆளுநர்களுக்கெல்லாம் தபால்கள் அனுப்பப்படுகின்ற நிர்பந்தம், அந்தந்த காலங்களில் நடைபெறுகிற நிகழ்வுகளை பதிவு செய்ய வேண்டிய அவசியம், இப்படி நிலை ஏற்பட்ட போது அதை பற்றி உணர்கின்ற ஒரு தருணம் வருகிறது. அந்த நேரத்தில் யமன் நாட்டினுடைய கவர்னராக இருந்த அபு முஸல் அஷாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை உமர் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில், நீங்கள் ஒரு வருடக்கணக்கை ஏற்படுத்தி இத்தனாவது ஆண்டு என்று அந்த பெயரால் ஆண்டை துவக்கினால் நன்றாக இருக்கும், ஏனென்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற கடிதங்களிலே எது முன் வந்தது எது பின் வந்தது என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னபோது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களது உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி இது சம்பந்தமாக அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். அப்போது மூன்று கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை வைத்து நாம் ஆண்டை துவக்கலாம் என்ற ஒரு கருத்தும், இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து வழங்கப்பட்ட இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்திலே இருந்து நாம் ஆண்டை துவங்கலாம் என்று மற்றொரு கருத்தும் கூறப்பட்ட நிலையில், சைதுனா அலியின் கரமல்லா ஹாஜி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகுதான் இஸ்லாம் புத்தொளி பெற்றது, உலகம் முழுவதும் இஸ்லாம் சென்றடைந்தது, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அதற்கு பிறகுதான் கிடைத்தது, எனவே அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து நாம் ஆண்டை துவங்கலாம் என்று சொன்னபோது, அந்த கருத்துக்கு அத்தனை சஹாபாக்கள் உடன்பட்டு ஹிஜ்ரி என்கின்ற பெயரோடு இந்த ஆண்டு துவக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்கு ஹிஜ்ரி என்கின்ற பெயர் வைக்கிற போது கிட்டத்தட்ட ஹிஜ்ரத் முடிந்து 16 வருடங்கள் கழிந்த பிறகுதான் இந்த பெயர் அதற்கு சூட்டப்படுகிறது. அவர்களால் சூட்டப்பட்ட இந்த ஆண்டினுடைய பெயர் அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 1430 வருடங்கள் கழிந்த பின்னாலும் உலக மக்களால் பின்பற்றப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி ஆண்டினுடைய அந்த ஆண்டை கணக்கிலே வைத்து செயல்படுகிற நிலையும் நாம் பார்க்கிறோம். நம்மை போன்று இந்தியாவிலே வாழ்கின்றவர்களுக்கு இங்கே பழக்கப்பட்டிருக்கிற ஆங்கில ஆண்டும் தமிழ் ஆண்டுகளும் வழக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் ஹிஜ்ரி என்கின்ற அந்த ஆண்டினுடைய அந்த செல்வாக்கு நம்மிடத்திலே குறைந்திருக்கிறது. இன்றைக்கு கூட நமது பிள்ளைகளை அழைத்து ஆங்கில ஆண்டுடைய முதல் நாள் புத்தாண்டு எது என்று கேட்டால் அவர்கள் சரியாக சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் புத்தாண்டு எப்போது துவங்குகிறது என்று சொன்னாலும் கூட அதையும் கூட சித்திரை 1 நாளிலிருந்து துவங்குகிறது என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய ஆண்டு எப்போதிருந்து ஆரம்பமாகிறது, இஸ்லாமிய மாதங்களிலே முதல் மாதம் என்று கேட்டால் சிறுவர்கள் என்ன பெரியவர்களுக்கு கூட தெரியாது. முஹர்ரம் மாதம் தான், முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாள் தான் இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் நாள் என்கின்ற அந்த தெளிவு கிடையாது. இதற்கு காரணம் மார்க்க ரீதியான நம்முடைய பின்னடைவு. அது மட்டுமல்ல, மற்றவர்களைப் போல நாம் ஆண்டை கொண்டாடுவது கிடையாது. ஆங்கில ஆண்டு என்று சொன்னால் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் கிறிஸ்துவர்கள் அதை புத்தாண்டு என்று சொல்லி கொண்டாட்டம் நடத்துவார்கள், வான வேடிக்கைகளை நிகழ்த்துவார்கள், அதற்காக வேண்டிய பெரிய பெரிய விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் எல்லாத்துக்குமே அத்துப்படி. அதுபோல தமிழ் ஆண்டு பிறக்கிற போதும் அதற்குரிய வைபவங்களும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. அதை செய்திகளின் மூலமாக அறிகிற போது ஓ இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு என்று விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாமிய ஆண்டு என்பது அது மிக மௌனமாக அமைதியாக வருகிறது, அதற்கு எந்த கொண்டாட்டமும் கிடையாது, அல்லது மற்ற புத்தாண்டுகளைப் போல வாழ்த்து சொல்கின்ற பழக்கமும் இங்கே கிடையாது, அப்படி தேவையும் இல்லை. ஆங்கில புத்தாண்டு வருகிற போது நம்முடைய இஸ்லாமியர்கள் அதிகாலையிலே பஜ்ர் தொழுகைக்கு வந்து விடுவார்கள். அதை சிலர்கள் வழக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். தொழுகு முடிந்து விட்டு வெளியிலே போன பிறகு கை குலுக்கிக் கொள்வார்கள். நியூ ஹாப்பி நியூ இயர் என்று கை குலுக்கிக் கொள்வார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். முஹர்ரம் மாதம் எப்போது துவங்குகிறது, அது முதல் நாள் எது என்று யாருக்குமே தெரியாது. தெரிந்தாலும் முக்கியத்துவம் கொடுத்து தொழுக பஜ்ர தொழுகைக்கு வரவும் மாட்டார்கள். அதிலே காட்டுகிற அந்த அக்கறையும் அந்த முனைப்பும் இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்க நாளிலே அதை காட்டுவதில்லை, அதை நாம் பழக்கத்திலே கொள்வதில்லை. சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக வேண்டி நாம் ஒரு நிகழ்வை திருமண நிகழ்வை ஏற்பாடு செய்கிற போது அப்போதுதான் பார்ப்போம் இது எத்தனாவது வருஷம், ஹிஜ்ரி எத்தனாவது வருஷம், இது மாதம் எந்த மாதம் என்று அப்போதுதான் அந்த மாதத்தையும் அந்த பிறையும் நாம் பார்ப்போமே தவிர மற்ற நாட்களிலே அதை பற்றி கணக்கு வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி ஒரு பெண் இத்தா இருப்பதாக இருந்தால் இஸ்லாமிய மாதங்களின் நாட்களை கணக்கிட்டுத்தான் இத்தா இருக்க வேண்டும். திருமணம் அதாவது கணவன் இறந்த பெண் 4 மாதம் 10 நாள் என்பது இஸ்லாமிய மாதங்களின் அடிப்படையில் தான். அதுபோல ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் உண்டாகிறது என்று சொன்னால் 10 மாதம் நிறைவடைகிறது என்று சொல்லுகிற போது அதற்கு முன்னாலேயே பிரசவம் ஏற்பட்டு போய்விடுகிறது. அதற்கு காரணம் இஸ்லாமிய மாதங்களின் அடிப்படையிலே 10 மாதம். ஆங்கில ஆண்டினுடைய கணக்கிய மாதங்களை பார்க்கிற போது சற்று வித்தியாசம் ஏற்படும். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் 10 நாட்கள் 11 நாட்கள் வித்தியாசப்படும். ஏனென்றால் நமது மாதங்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுபவை, மற்ற மாதங்கள் எல்லாம் மற்ற நாட்கள் எல்லாம் சூரியனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுபவை. நமது தொழுகையினுடைய நேரங்கள் மட்டும் சூரியனை அடிப்படையாக கொண்டு நேரங்கள் கணக்கிடப்படுகின்றன. மற்ற மாதங்கள் என்று வருகிற போது அவைகள் சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கிடப்பட்டு வருகிறது. இது ஆரம்ப காலத்திலே உள்ள இயற்கையான ஒரு அமைப்பு. அந்த காலத்திலே பெருமானார் சதாசனுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த பல்வேறுபட்ட அரபிக் கோத்திரங்கள் மாதங்களுக்கு கூட அவர்கள் தான் பெயர் வைத்தார்கள். அதுவும் ஒரே பகுதியில் உள்ளவர்கள் 12 மாதங்களுக்கும் பெயர் வைக்கவில்லை. அப்படி ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க முடியவில்லை. அந்த பந்தந்த பகுதியிலே வாழக்கூடியவர்கள் அந்தந்த கால சீதோஷன் நிலைக்கு ஏற்ப அல்லது அவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ப அந்த மாதங்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். அது வழக்கத்திலே அந்த பெயர் ஒட்டுமொத்தமாக முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் ரஜபு ஷாபான் ரமலான் ஷவ்வால் துல்காதா துல்ஹஜ் என்கின்ற பெயரை சுமந்தவையாக வந்துவிட்டன. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே அந்த வார்த்தையின் அடிப்படையில் அந்த பெயர்களைத்தான் அவர்களும் பயன்படுத்தி வந்தார்கள். அதற்கு மாற்று கருத்து சொல்லவில்லை, மாதங்களது பெயரை மாற்றி அமைக்கவில்லை. எனவே சஹாபாக்களும் அந்த வேலையை செய்யவில்லை. ஆரம்ப காலத்தில் இருந்து அதே அந்த பெயரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மாதங்களாகவும் ஹிஜ்ரி என்கின்ற ஒரு ஆண்டு இஸ்லாமிய ஆண்டாகவும் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். இங்கே ஹிஜிரி ஆண்டு என்ற ஆண்டுக்கு எந்த மாதத்திலிருந்து ஆண்டை துவங்கலாம் என்று சொல்லுகிற போது கூட அங்கே சஹாபாக்களுக்கு கருத்து உண்டானது. அவர்கள் சொன்னார்கள் ரபியுல் அவ்வல் இருந்து துவங்கலாம், ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் என்ற காரணத்தினால் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர்கள் ரமலானிலிருந்து துவங்கலாம் என்று சொன்னார்கள், அது முபாரக்கான மாதம் என்ற காரணத்தினால். ஆனால் ஏனைய சஹாபாக்கள் அப்படியெல்லாம் வேண்டாம், வழக்கத்தில் இருப்பதைப் போலவே முஹர்ரத்திலிருந்தே ஆண்டை துவக்குவோம், அதுதான் குழப்பத்திற்கு இடமில்லாமல் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை செய்கிற காலம் வேறாக இருந்தாலும் கூட, ஹிஜ்ரா என்கின்ற நிகழ்ச்சி ரபியுல் அவ்வலிலே நடைபெற்றிருந்தாலும் கூட அங்கிருந்து முஹர்ரத்திலிருந்து அவர்கள் ஆண்டினுடைய துவக்கத்தை ஆரம்பமாக கருதி அவைகளை வழக்கத்திற்கு கொண்டு வந்தார்கள். உமர் அல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் ஒட்டுமொத்தமாக ஏகோபித்த முடிவின்படி இந்த ஆண்டு இப்படி அமைப்பு ஏற்பட்டது. சஹாபாக்களை பின்பற்ற மாட்டோம், அவருடைய கருத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஹிஜ்ரி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஹிஜ்ரி என்ற சொல்லையே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற காலம் வரையிலும் ஆண்டுக்கு ஹிஜ்ரி என்ற பெயர் வைக்கப்படவில்லை, உமர் அல்லாஹ்வுடைய காலத்தில் தான் வைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெயர் வைத்ததின் மூலமாக மிகப்பெரிய ஒரு உள்நோக்கமும் இதில் இருக்கிறது. எல்லாத்துக்குமே இல்லாத ஒரு ஈர்ப்பு அதிலே அமைந்திருக்கிறது. நுபுவத்தி என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிடைத்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு அது கொடுக்கப்பட்டாலும் இந்த உலக மக்களுக்கு பயனுள்ளவைதான். அதை சொன்னாலும் கூட ஏற்படாத ஒரு தாக்கம் ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற போது ஏற்படும். அதற்கு காரணம் அதற்கு பின்னால் உள்ள தியாகங்களும் அதற்கு பின்னால் அற்பங்களும் அர்ப்பணங்களும் அங்கே நினைவுபடுத்தப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலங்களாக மக்காவிலே எவ்வளவு அல்லல்பட்டார்கள், எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பலமுறை அது சொல்லப்பட்டும் இருக்கின்றன. சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் எவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் அங்கே வாழுவதற்கு வழி இல்லாது, இங்கே இருந்தால் உயிரோடு வாழ முடியாது என்ற காரணத்தினால் மட்டுமல்ல, இஸ்லாத்தை வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியாது, இஸ்லாம் இந்த மக்கா நகரத்தோடு முடக்கப்பட்டு போய்விடும், அது குழி தோண்டி புதைக்கப்பட்டு போய்விடும், இது இங்கிருந்து வெளியிலே போகாது, மக்காவிலே இருக்கிற முஸ்லிம்கள் அத்தனை பேர்களையும் கொன்று அவர்களை புதைத்து விட்டால் அதோடு இஸ்லாத்தை புதைத்து விடலாம் என்பதுதான் முஷ்ரிக்குகளுடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு இடமளித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் வெளியிலும் போக வேண்டும், இஸ்லாத்துடைய இந்த உயர்ந்த மார்க்கம் அத்தனை மக்களிடத்திலும் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தங்களது இல்லங்களை விட்டுவிட்டு, சொத்து சுகங்களை விட்டுவிட்டு, சில நேரங்களிலே தன்னுடைய குடும்பத்தாரை விட்டுவிட்டு, வியாபாரத்தை விட்டுவிட்டு, தான் நேசிக்கக்கூடிய அனைத்தையும் விட்டுவிட்டு மக்காவாசிகளிலே, அதிலும் முஸ்லிம்கள் அவர்கள் உலகத்திலே இருக்கிற அத்தனை பொருட்களை விடும் அதிகம் நேசித்து வந்தது இறையில்லமாம் காபத்துல்லாவை தான். சதாவும் அதை பார்ப்பதையும் அதை தவாபு செய்வதையும் வழக்கத்திலே கொண்டிருந்தவர்களும் கூட அந்த பாக்கியத்தையும் விட்டுவிட்டு போவதற்கு அவர்கள் அங்கே முடிவு செய்தார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இஸ்லாம் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள், ரோம் நாட்டிலிருந்து வந்தவர்கள், இங்கே மக்காவில வந்து வியாபாரம் செய்து பெரிய செல்வந்தரானார். சில நேரங்களில் அப்படி நடக்கும், உள்ளூர்காரரை விட வெளியிலிருந்து வந்தவர்கள் அதிக செல்வங்களை திரட்டி விடுவார்கள். அதுபோல இங்கே வந்து மிகப்பெரிய செல்வந்தரான நிறைய சொத்துக்களை வாங்கி சேர்த்திருந்தார். மக்களிடத்திலே நியாயமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். இங்கிருந்து அவர்கள் ஹிஜ்ரத்து போக வேண்டும் என்று முடிவு செய்த போது தான் வைத்திருந்த அத்தனை பொருட்களையும், அசைகின்ற பொருள்கள் அத்தனையுமே ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து விட்டு, எதிரிகள் யாருக்கும் கிடைத்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அதனை மறைவாக வைத்து விட்டு யாருக்குமே தெரியாமல் ஹிஜ்ரத்து புறப்பட்டார்கள். மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து புறப்பட்டார்கள். ஒன்றை இங்க கவனிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு ஆபத்து என்று சொன்னால் தங்களது உயிரை இன்றைக்கு இருக்கிற தலைவர்களைப் போல தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இங்கிருந்து பறந்து விடுவார்கள், வெளிநாட்டுக்கு போய் விடுவார்கள். தொண்டர்கள் எப்படி போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நேர் முரணானவர்கள். முதலே தன்னை பின்பற்றிய சஹாபாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள், அதற்கு பிறகு மதீனாவுக்கு அனுப்பினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிருந்து நான் இங்கே இருந்து கொள்கிறேன், நீங்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள், கடைசி மனிதர் வருகின்ற வரையிலும் நான் இங்கிருந்து உங்களை அனுப்பிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி மக்காவில் இருந்து கொண்டார்கள். சஹாபாக்களை ஓரளவுக்கு இங்கிருந்து மக்காவுக்கும் மதீனாவிற்கும் அபிசீனியாவுக்கும் அனுப்பி வைத்திருந்தார்கள். அதுபோல சுஹைப் ரூமி அவர்களும் புறப்பட்டது எதிரிகளுக்கு தெரிந்து விடுகிறது. குறிப்பிட்ட தூரம் போன உடனே அவர்களை வந்து சுற்றி கொண்டார்கள். அப்ப சுஹைப் ரூமி அவர்கள் மிகப்பெரிய அம்பு வீரராக இருந்தார், அது எல்லாத்துக்குமே தெரியும். அது சொன்னார், நான் அம்பு எழுவதிலே எவ்வளவு திறமையுள்ளவன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்னுடைய அம்புக்கோட்டில் இருந்து நான் என்னுடைய அம்புகளை எரிய ஆரம்பித்தேன் என்று சொன்னால் ஒவ்வொரு அம்புக்கும் குறைந்தது ஒரு நபராவது பலியாவீர்கள், கடைசியில் யாரும் மிஞ்ச மாட்டீர்கள். என்னுடைய உயிர் உங்களுக்கு தேவையா, இந்த பொருள் உங்களுக்கு தேவையா, என்னை விட்டுவிடுவதாக இருந்தால் நான் சேர்த்து இத்தனை ஆண்டு காலங்களும் என்னுடைய வாலிப பருவத்திலே இருந்து நான் சேர்த்து வைத்த சொத்துக்களை இந்த இடத்திலே மறைத்து வைத்திருக்கிறேன், இன்னென்ன இடங்களிலே என்னுடைய தோட்டங்கள் இருக்கின்றன, என்னுடைய அசையா சொத்துக்கள் இருக்கின்றன, அவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை மட்டும் விட்டுவிடுங்கள், நான் சுதந்திரமாக செல்ல வேண்டும், நான் இஸ்லாமியனாக வாழ வேண்டும்,
இஸ்லாமியனாக வாழ்ந்து இஸ்லாமியனாகவே மரணிக்க விரும்புகிறேன், எனவே என்னை விட்டுவிட்டு என்னுடைய பொருள்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர்களும் பார்த்தார்கள், இவரை கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லி சொத்துக்களை எடுத்துக் கொள்கிறோம், நீ போய்விடு என்று அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஐபை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு தந்துவிட்டது என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும் இப்படித்தான் நான் அந்தந்த பகுதிகளில் இருந்து தங்களுடைய அத்தனை சொத்துக்களை விட்டு விட்டு போனார்கள், மறைமுகமாக போனார்கள், பதுங்கி பதுங்கி போனார்கள், பகல் நேரங்களிலே எங்காவது தங்கிவிட்டு இரவு நேரங்களிலே பயணம் செய்வார்கள், இப்படி அஞ்சு அஞ்சு போனார்கள் அங்கிருந்து. ஆனால் உமர் அல்லாஹ் தலான் அவர்கள் மட்டும்தான் ஹிஜரத்து போவதற்கு முடிவு செய்துவிட்ட பின்னால் தன்னுடைய கழுத்திலே வாளை தொங்க விட்டவர்களாக காபத்துல்லாவுக்கு வந்தார்கள். அங்கே தவாபு செய்தார்கள், தொழுதார்கள். அதை முடித்துவிட்டு அங்கு உட்கார்ந்திருக்கிற குறைசிகரை பார்த்து சொன்னார்கள், இப்போது நான் ஹிஜரத்து புறப்பட போகிறேன், என்னை தடுக்க வேண்டும் என்று உங்களில் யாராவது தடுப்பதாக இருந்தால், யார் யார் அவரவருடைய பிள்ளைகளை எந்த தாய் இழக்க வேண்டுமோ அவர் என்னை தடுக்கட்டும், எந்த பெண் தன்னுடைய கணவனை விதவையாக வேண்டுமோ அவர் என்னை தடுக்கட்டும், எந்த பிள்ளைகள் அனாதையாக வேண்டுமோ அப்படிப்பட்டவர் என்னை தடுக்கட்டும், வந்து தடுங்கள் பார்க்கலாம், நான் இந்நடத்திற்கு நான் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பேன். ஆனால் அது ஹரம் ஷரீப், அங்கே சண்டையிடக்கூடாது, இந்நடத்திலே நான் குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்திலே நான் உங்களுக்காக நின்று கொண்டிருப்பேன், என்னை தடுத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். ஒருத்தர் வரணுமே, யாரும் வரவில்லை. உமர் அல்லாஹ் தலங்கு தைரியமாக பயமற்ற நிலையிலே ஹிஜரத்து போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜரத்து போகிற போது அல்லாஹு தஆலா அவருக்குரிய அனுமதியை கொடுக்காமல் இருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலா தாலாஹு வந்து ஹிஜரத்திற்கு அனுமதி கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே சற்று பொறுங்கள், நாம் இருவரும் செல்லலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்காக அபூபக்கர் சித்திக் ரலா தாலாஹு அவர்கள் ரசூலுல்லாஹோடு ஹிஜரத்து போகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி எப்போதுமே பூட்டப்பட்டு கிடக்கிற அவர்கள் அந்த வாசலை திறந்தே வைத்திருந்தார்கள். எந்நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் நாம ஹிஜரத்து போவதற்கு அவர்களோடு செல்ல வேண்டும், அவர்கள் வந்து கதவை தட்டுவதற்கு கூட தாமதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதற்காக கதவை திறந்தே வைத்திருந்தார்கள். இரண்டு ஒட்டகங்களை அதற்காக வேண்டி வளர்த்திருந்தார்கள், தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிய வேளையிலே அந்த 12 மணி சூரியன் நடுவுச்சியில் இருக்கிற அந்த நேரத்திலே பார்த்து அந்த ஆயிஷா சித்திகாரதான் சொல்லி காட்டுகிறார்கள், எங்களது இல்லத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வழக்கமாக அவர்கள் அந்த நேரத்திலே வருவது வழக்கம் அல்ல, காலையிலே வருவார்கள் அல்லது மாலையிலே வருவார்கள், ஆனால் நடுநிசியிலே உச்ச நிலையிலே வந்தார்கள். சூரியன் உச்சியில் இருக்கிற போது அந்த மதிய வேளையிலே வந்தார்கள், தலையிலே துண்டை போட்டு மறைத்தவர்களாக வந்தார்கள். வந்து அனுமதி கேட்டார்கள், என்னுடைய தந்தை அனுமதி கொடுத்தார், உள்ளே வந்து சொன்னார்கள், உங்களது வீட்டார்களை வெளியிலே அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், இல்லை யார் ரசூலுல்லாஹ், உங்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள், நீங்கள் ஒன்றும் அஞ்ச வேண்டாம், சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போதுதான் சொன்னார்கள், இன்று இரவு அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் போவதற்கு எனக்கு அனுமதி வழங்கியிருக்கிறான் என்ன செய்தியை சொன்னார்கள். இரவு நான் எல்லாரும் உறங்கிய பின்னால் வருவேன், அதற்கு பிறகு நாம் சென்று விடலாம். அன்று இரவு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்கு அங்கே திட்டமிடப்பட்டிருக்கிறது. தாருன் நதுவா என்ற ஒரு இடம், அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ரகசியமான கூட்டங்கள் அங்கே நடைபெறும். 14 குறைசி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து தாருன் நதுவாவிலே அமர்ந்து முஸ்லிம்கள் எல்லாம் இங்கிருந்து மதீனாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஹவுஸ் ஹஜ்ரத் என்கின்ற இரண்டு சமூகத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர்கள், நிறைய ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள், அதே நேரத்தில் சண்டையை விரும்பாதவர்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் நாம் இங்கே நஷ்டம் அடைந்து விடுவோம், முஸ்லிம்கள் வளர்ந்து விடுவார்கள், எனவே இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற சஹாபாக்கள் அங்கே போனாலும் கூட வேர் இங்கேதான இருக்கிறது, முகமது இங்கேதான இருக்கிறார், அவரை கொன்று விட்டால் எல்லாத்துக்குமே முடிவு கிடைத்துவிடும் என்று சொல்லி ஒரு ரகசியமான முறையில் கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டம் நடத்துவதற்காக வேண்டி தயாரான போது வெளியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அதுவரையிலும் அவர் கண்டறியாதவர், அறிமுகம் இல்லாதவர், பெரிய தலைப்பாகை அணிந்து கொண்டு நீண்ட ஜுப்பாவை அணிந்து கொண்டு அவர் வந்தார். வந்தவுடனே இவர்களுக்கு அபூஜஹல் கேட்டான், நீங்கள் யார் என்று கேட்டான். அவர் சொன்னார், நான் நஜித் தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் என்று சொன்னார். எல்லா குழப்பமும் நஜீதில் தான் வரும். பெருமானார் சல்லாசன் துவா செய்கிற போது நஜீதுக்கு துவா செய்யவில்லை என்றா அங்கதான் எல்லா ஃபித்னா வரும்னு சொன்னாங்க. இந்த வஹாபிகள் இயக்கத்தினுடைய தலைவர் நஜீதை சேர்ந்தவர் தான். அவரால் பெயர் வைக்கப்பட்ட இயக்கத்திற்கு பெயர் தான் தௌஹீத் என்பதும், தௌஹீத் இயக்கம் என்பதும். அது ஒவ்வொரு காலத்திலும் இருக்கும். அப்படி அந்த நஜீதை சேர்ந்த பெரியவர் என்று சொன்னார். ஆனால் அவன் ஷைத்தான் தான், மனித தோட்டத்திலே அங்கே வந்திருந்தான். அங்கே வந்து அவனை உள்ளே அழைத்தார்கள், உள்ளே அமர்ந்தான். அங்கே உங்களது ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று சொன்னான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனைகளை சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், நாம் எதுக்கு அவரை முகம்மதை போய் கொன்று விட்டு பழி எடுத்துக் கொள்ள வேண்டும், அவர் இங்கிருந்து நாடு கடத்தி விடுவோம், ஏதோ ஊருக்கு போய் அவர் எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், நாம் விடுபட்டால் போதுமானது, நாம் அவரை கொலை செய்வதற்கோ மற்றதுக்கோ தேவையில்லை என்று ஒருவர் சொன்னார். அப்போது சைத்தான் சொன்னான், நீ சொல்வது தவறு, அப்படி அவரை வெளியில் அனுப்பிவிட்டால் அங்கே அவர் அங்கே அவருடைய பேச்சின் மூலமாக, அவரது செயல்களின் மூலமாக மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்று விடுவார். அதற்கு பிறகு அந்த மக்களை திரட்டிக் கொண்டு உங்களை தாக்குவதற்காக வேண்டி வருவார். நீங்களே உங்களை அழித்துக் கொள்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவீர்கள். இந்த ஆலோசனை சரியில்லை என்று சொன்னான். அடுத்து ஒரு நபர் சொன்னார், முன்னால் உள்ள இரண்டு கவிஞர்கள் அவர்கள் அந்த ஊருக்கு கட்டுப்படாத காரணத்தினால் ஒரு அறையிலே அடைக்கப்பட்டு தண்ணீரும் உணவும் கொடுக்காமலேயே அவர்களை சாகடித்தார்கள். அதுபோல முகம்மதே ஒரு அறையிலே நாம் அடைத்து விடுவோம், நீர் கொடுக்க வேண்டாம், உணவு கொடுக்க வேண்டாம், அப்படி அவர் இறந்து போய்விடுவார் என்று சொன்னான். அதற்கு இப்லீஸ் சொன்னான், அப்படியும் செய்ய முடியாது, நீங்கள் அடைத்து விட்டால் எப்படியும் அவருடைய தோழர்களுக்கு தெரிந்துவிடும், குடும்பத்தார்களுக்கு தெரிந்துவிடும், அவர்கள் அவரை மீட்டு விடுவார்கள், அதற்கு மாறாக உங்களை பழிவாங்கவும் செய்வார்கள், இந்த யோசனை சரியில்லை என்று சொன்னான். அப்போது அபூஜஹல் எழுந்து சொன்னான், என்னிடத்தில் ஒரு யோசனை இருக்கிறது, இதுவரையில் உங்களுக்கு யாருக்குமே அந்த யோசனை தென்பட்டிருக்காது, அதை நான் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னபோது எல்லாருமே ஆர்வமாக கேட்டார்கள், என்ன யோசனை என்று. அவன் சொன்னான், நாம் அவரை கொலை செய்ய வேண்டும், ஆனால் பழி நம்மின் மீது வந்துவிடக்கூடாது. அதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த குறைசி குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஜனகாத்திரமான ஆரோக்கியமான நல்ல ஆயுத பயிற்சி உள்ள வாலிபர்களை தேர்வு செய்ய வேண்டும். அவர்கள் அத்தனை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவரை தேர்வு செய்து அவர் அத்தனை பேர்களை முகமதுடைய வீட்டுக்கு முன்னால் அனுப்பி அவர் வெளியிலே வருகிற போது யார் குத்தினார்கள், யார் கொன்றார்கள் என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு அத்தனை பேர்களுமே பாய்ந்து அவரை கொன்று விட வேண்டும். அப்படி கொன்று விட்டால் யாரையும் குற்றம் பிடிக்க முடியாது, குறைசியில் அத்தனை பேர்களை முஸ்லிம்கள் பகைத்து இங்கே வாழ முடியாது, அதற்கு நாம் ஏதாவது ஈட்டுத்தொகையை கொடுத்து பிணைத்தொகையை கொடுத்து நாம் தப்பித்து விடலாம் என்று சொன்ன போது இப்லீஸ் சொன்னான், இதுதான் சரியான யோசனை, இதன்படியே செயல்படுங்கள் என்று சொன்னான். எனவே 100 வாலிபர்களை அங்கே அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னால் அங்கே சுற்றி அமர வைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்கு பிறகு சற்று நேரம் உறங்கிவிட்டு தஹஜ்ஜுதி நேரத்திலே எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுடைய வந்து அந்த முற்றத்திலே தொழுவது வழக்கம். அப்படி அவர்கள் வெளியிலே வருகிற போது அவர்களை தீர்த்தி கட்டி விடலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி அனுப்பிவிட்டான். அந்த மதிய வேளையில் தான் அபூபக்கர் சித்தீக்குடைய வீட்டுக்கு சென்று இன்று இரவு நாம் ஹிஜ்ரத் போகிறோம் என்று சொல்லி தகவலை சொல்கிறார்கள். அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படுக்கையிலே தான் போர்த்தக்கூடிய யமன் நாட்டைச் சேர்ந்த பச்சை நிற போர்வையை அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுத்து, அலியே என்னுடைய படுக்கையிலே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை இங்கே தந்த அமானித பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்களும் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே படுக்க வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஹஜ்ஜுதி நேரத்திற்கு முன்னதாகவே வெளியிலே கதவை திறந்து வெளியிலே வந்தார்கள். கீழே குனிந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி அங்கே இருக்கக்கூடிய முகத்தை பார்த்து அந்த மண்ணை வீசினார்கள். எல்லாருடைய தலையிலும் அந்த மண் பட்டது. மண் பட்ட காரணத்தினால் அவர்கள் அத்தனை பேர்களும் ஒரு விதமான மயக்கத்திலே ஆழ்ந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடியிருந்த அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அவருடைய விழாப்புறங்களிலே கையை விட்டு விலக்கி அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். இவர்கள்லாம் ரசூலுல்லாஹ் போனதே இவர்களுக்கு தெரியாது. நீண்ட நேரம் அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கதவு பூட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அப்படியே காத்து கிடக்கிறார்கள். முகமது சல்லாம் வெளியிலே வருவார்கள், கொன்று விடலாம் என்பதாக நினைத்து பெருமானார் சல்லாசன் சென்றது இவங்களுக்கு தெரியவில்லை. ஒரு மனிதர் தூரத்தில் இருந்து வந்தார், இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னால் இவரெல்லாம் திரண்டிருப்பதை பார்த்த உடனே என்ன இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். முகமது கொல்லுவதற்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். முகமது தான் போய்விட்டாரே, நான் தானே இப்ப பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். இல்லையே, எங்களை கடந்து அவர் போயிருப்பதற்கு வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி கதவனுடைய துவாரத்தின் ஓட்டை வழியாக உள்ளே பார்க்கிறார்கள். உள்ளே ரசூல்லா படுத்திருக்கிற பெட்டிலே அலிதுல்லாஹ் படுத்திருக்கிறார்கள், போர்வையை மூடி படுத்திருக்கிறார்கள். இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், முகமது தான் அங்கே படுத்திருக்கிறார், நீங்கள் யாரையாவது பார்த்திருப்பீர்கள் என்று சொல்லி விட்டு விட்டார்கள். தாஜுதிரி நேரம் வந்தது, வெளியிலே கதவு திறக்கப்படவில்லை. சுபூரி நேரம் வந்தது, கதவு திறக்கப்படவில்லை. அதற்கு பிறகு கதவை தட்டிவிட்டு உள்ளே பார்த்தபோது அலிதுல்லாஹ் தாலாவும் எழுந்து வருகிறார்கள். அலிதுல்லாஹை பார்த்த உடனேயே கேட்டார்கள், எங்கே முகமது, முகமது எங்கே என்று கேட்டார்கள். அலிதுல்லாஹ் தாலாவும் கிண்டலாக பதில் சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் இடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன எங்களை நையாண்டி செய்கிறாயா? இல்லையே, நான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் எங்கே போயிருப்பார் என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும் என்று சொன்னார்கள். அலிதுல்லாஹ் தாலாவுடைய தள்ளிவிட்டு நேராக அபூபக்கர் சித்தீக் வீட்டுக்கு போனார்கள். அதற்குள்ளாக அபூபக்கர் சித்தீக் அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் அங்கிருந்து விடுபட்டு விட்டார்கள். அங்கே போய் பார்த்தார்கள், அபூபக்கர் சித்தீக் தாலாவுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் வீட்டிலே. அவரிடத்திலே போய் கேட்டார்கள், எங்கே உன்னுடைய தந்தையும் முகமதும் எங்கே? எனக்கு தெரியாது என்று சொன்னார். அபூஜால் கோபத்தால் அஸ்மாருல்லா தாலாவுடைய கன்னத்திலே ஓங்கி அரைந்தான். அரைந்ததின் மூலமாக அவர்கள் போட்டிருந்த காதனுடைய தோடு காது அருந்து கீழே விழுந்து விட்டது. அந்த அளவுக்கு வேகமாக அடித்து விட்டான். அதற்கு பிறகு ரசூல்லாவை தேடுவதற்காக வேண்டி ஆளை அனுப்பினார்கள். எங்கேயும் ரசூல்லாவை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வுத்தால அவர்களை காப்பாற்றினான். நீண்ட வரலாறு, மிகப்பெரிய தியாகங்களுக்கு மத்தியிலே, மிகப்பெரிய சோதனைகளுக்கு மத்தியிலும் வேதனைகளுக்கு மத்தியிலும் இஸ்லாமியர்களை மிக அளவிலே காவு கொடுத்து அதற்கு பின்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு தான் ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. அதை மணிக்கணக்கான நேரங்கள் பேச வேண்டும், அவ்வளவு நீண்டு இருக்கிறது. அந்த வரலாற்றினுடைய நினைவு மக்களுக்கு மத்தியிலே உண்டாக வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஹிஜ்ரி என்கின்ற பெயர் இந்த ஆண்டுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அங்கீகரிக்கப்பட்டவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்கிற போது அதற்கு எதிர்கருத்தை சொன்னால் அவர் சொன்ன கருத்தின்படி வசனங்கள் இறங்கி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 16 வசனங்கள் உமர் அல்லாஹ் தஆலாவுடைய கருத்திற்கு ஏற்ப அல்லாஹ் திருக்குறானில் இறக்கி வைத்திருக்கிறார். குரானை விளங்கியவர்கள், ரசூலுல்லாஹுடைய நடைமுறையை விளங்கியவர்கள், சஹாபாக்களை மீறியவர்கள் யாரும் கிடையாது. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். அவர்களை மறுத்து விட்டு புறக்கணித்து விட்டு ஒரு இஸ்லாத்தை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்டவருடைய நடைமுறையிலே வழக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கிற நிகழ்வுகளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணம், பெருமானார் சல்லாசனுடைய காலத்திலே ஹைபருடைய நிலங்கள் கைப்பற்றப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலங்களை சஹாபாக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள், பங்கு வைத்து கொடுத்தார்கள். இது ரசூலுல்லாஹுடைய நடைமுறை. ஆனால் அதற்கு பிறகு உமருல்லாவுடைய காலத்திலே எகிப்து தேசம் மிகப்பெரிய ஊர், அந்த நாடு இஸ்லாமியர்களுக்கு வந்தது. எகிப்தினுடைய ஒவ்வொரு நிலங்களும் மிக விலை உயர்ந்தவை. அந்த காலத்திலே அந்த பகுதியிலே விலை நிலம் வாங்குவது என்று சொன்னால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டும். அவ்வளவு மதிப்பு விக்கியவாக இருந்த அந்த நிலங்களை எல்லாம் சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி ஹைபருடைய நிலங்களை பங்கு வைத்துக் கொடுத்தார்களோ அதுபோல இதையும் பங்கு வைத்துக் கொடுங்கள் என்று சொன்ன போது உமர் அல்லாஹ் மறுத்து விட்டார்கள், அதை கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். இப்படி நிலங்களை பங்கு வைத்துக் கொடுக்கின்ற வளமையை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் பிற்காலத்திலே இஸ்லாம் இந்த உலகிலே வெற்றி கொள்ளப்பட அதனுடைய நிலங்களை எல்லாம் இப்படி பங்கு வைத்துக் கொடுத்து விட்டால் அதனுடைய சுரங்கங்களும் பங்கு வைக்கப்பட்டு போய்விடும். உள்ளே இருக்கக்கூடிய கோடான கோடி மதிப்புமிக்க பொருள்கள் எல்லாம் பங்கு வைத்து துண்டாடப்பட்டு போய்விடும், யாருக்கும் பயன் இல்லாது போய்விடும். எனவே அது அரசாங்கத்தினுடைய நிலங்களாகத்தான் அமைக்கப்பட வேண்டும், பொது சொத்தாகத்தான் அது கருதப்பட வேண்டும். நிலங்களை எல்லாம் தனி நபருக்கு உரிமையாக்கிவிட முடியாது என்று சொன்னார்கள். அத்தனை சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் இன்றைக்கு கூட சட்டம். அவர்கள் ஏற்படுத்திய அந்த சட்டம் முஸ்லிம்களால் மட்டுமல்ல, உலகத்துடைய அத்தனை அரசாங்கங்களாலும் அதைத்தான் இன்று பின்பற்றப்படுகின்றன. எல்லா அரசாங்கங்களும் நிலங்களை ஒரு நாட்டை அவர்கள் வெற்றி கொண்டால் அந்த நாட்டை யாரும் பங்கு வைத்துக் கொடுப்பதில்லை, அது அரசாங்க சொத்தாக பொது சொத்தாக கருதப்படும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடைமுறையில் ரசூலுல்லாஹி செய்த ஒன்றுக்கு மாற்றமாக செய்திருந்தாலும் கூட அது பின்னால் மிகப்பெரிய தூரநோக்கோடு சொல்லப்பட்டவை, தூரநோக்கோடு அமல்படுத்தப்பட்டவை. பிற்காலத்திலே அதனால் விபரீதம் உண்டாகக்கூடாது என்கின்ற அந்த அறிவும் அந்த ஞானமும் உமருல்லாஹனாலுக்கு கொடுக்கப்பட்டது. குறைசிகளுடைய காலத்தில் படிப்பறிவில்லாத அந்த காலத்திலே எழுத படிக்க தெரிந்தவர்களிலே உள்ளவராக உமர் மகத்தா அவர்கள் இருந்தார்கள். அவ்வளவு பெரிய மகா சக்தி வாய்ந்தவர்கள், வலிமை வாய்ந்தவர்கள். உலகத்தினுடைய இன்றைக்கு பல நாடுகளிலும் உமருல்லாஹனுடைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது முஸ்லிம்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு உமருல்லா தாலானுகளை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமாக இருந்தால் இவர்கள் எப்படி இஸ்லாத்திலே நீடிக்க முடியும்? அல்லாஹாலா பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட துர்க்குணமான அந்த நிலையில் இருந்த அல்லா தாலா நம்மை மாற்றி உண்மையான முறையில் சஹாபாக்களை பின்பற்றி அவர்களுடைய கருத்துக்களை மதித்து நடக்குகின்ற உண்மை முஸ்லிம்களாக அல்லா நம்மை வாழச் செய்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான். அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்